இன்னும் சில நாட்களில் 2017 என்கின்ற இந்த ஆண்டிற்கு விடை கொடுத்து 2018 என்கின்ற ஒரு புதிய ஆண்டில் நாம் கால் பதிக்க உள்ளோம். இந்த வேளையில் 2017 ஆண்டில் இலங்கையில் இடம்பெற்ற பல முக்கிய சம்பவங்கள், அரசியல் நிகழ்வுகள், இயற்கை அனர்த்தங்கள் என பல்வேறு விடயங்கள் நடந்தறின. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவற்றை நாம் ஒரு தடவை மீட்டி பார்ப்பது பொருத்தமாக அமையும். அந்த வகையில் இன்றைய பார்வைகள் நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. யுத்த காலத்தில் காணாமல் போனவர்களையும் கடத்தப்பட்டவர்களையும், இறுதிக்கட்ட யுத்த காலத்தின் போது படையினரிடம் ஒப்படைத்தவர்களையும் கண்டுபிடித்து தரக்கோரி வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறு போராட்டங்கள் இந்த 2017 ஆண்டிலும் தொடர்ந்தது. காணாமல் போனவர்கள் தொடர்பில் விசாரணை செய்த ஓய்வு பெற்ற நீதிபதி பரணகம தலைமையிலான ஆணைக்குழுவுக்கு நாடெங்கிலும் இருந்து சுமார் 18,000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருந்ததாக கூறப்பட்ட போதிலும், வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இவர்கள் விசாரணைகளை மேற்கொண்டு சாட்சியங்களை பதிவு செய்திருந்த நிலையில் ஒருவரை கூட கண்டுபிடிக்க முடியாமல் போனமை துரதிருஷ்டவசமானது. இதே வேளையில் காணாமல் போனோர் குறித்து ஆராய்வதற்கான அலுவலகத்தை அமைப்பதற்கான சட்ட மூலம் இவ்வாண்டின் மே மாதம் இறுதி பகுதியில் இலங்கை நாடாளுமன்றத்தில் கடுமையான வாதப்பிரதிவாதங்களுக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்ட ஒருவரின் தாய் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.
இந்த ஓஎம்பி அலுவலகத்தினுடைய செயற்பாடுகளை முற்றுமுழுதாக நாங்கள் புறக்கணிக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கைகள், எங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கான தீர்வுகளை இந்த அலுவலகத்தினூடாக பெற முடியாது என்றதை நாங்கள் திடமாக நம்பியிருக்கிறோம்.
கடந்த மார்ச் மாதம் இடம்பெற்ற ஐநா மனித உரிமை பேரவையின் 34வது கூட்டத்தொடரில் கடந்த 2015 ஆண்டின் ஜெனீவா பிரேரணையை நிறைவேற்றுவதற்காக மேலும் 2 வருட காலம் அவகாசம் வழங்கும் வகையிலான பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. இந்த பிரேரணையானது வாக்கெடுப்பின்றி சகல நாடுகளினதும் ஆதரவுடன் ஏகமனதாக ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இலங்கை அரசுக்கு இந்த கால அவகாசம் வழங்குவது தொடர்பில் தமிழ் அரசியல் தரப்பிலிருந்து பலத்த கண்டனங்களும் அதிருப்தியும் வெளியிடப்பட்டது. இது தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு கருத்து வெளியிட்டார்.
ஜனாதிபதியே இராணுவத்துக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையிலும் தான் எடுக்க தயாரில்லை என்றும் கூறியிருக்கின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு மிகவும் துரதிருஷ்டவசமாக நீதி என்ற விடயம் முற்றுமுழுதாக ஓரம் கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே இந்த அரசாங்கத்துக்கு வேற வேறு காரணங்களை காட்டி 2 வருஷ கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது.
யுத்தம் முடிவுக்கு வந்து 8 வருடங்கள் கடந்துவிட்ட போதும் வடக்கு கிழக்கு மக்கள் அன்றாடம் பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். அதிபர் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசு பதவியேற்று 3 வருடங்கள் நெருங்குகின்ற நிலையில் மீள்குடியேற்றம், காணி விடுவிப்பு போன்ற விடயங்களில் அக்கறை செலுத்தியிருந்தாலும் இந்த பிரச்சனைகள் இன்னும் முடிவுக்கு வராத நிலையே தொடர்ந்து கொண்டுள்ளது. வடக்கு கிழக்கு பகுதியில் படையினர் வசமிருந்த காணிகளில் ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டிருந்தாலும் ஏனைய நிலங்களும் விடுவிக்கப்பட வேண்டுமென மக்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள். வலிகாமம் வடக்கு மீள்குடியேற்ற குழுவின் தலைவர் சுஜீவன் இது தொடர்பில் இவ்வாறு தெரிவிக்கின்றார்.
எங்களுடைய மக்கள் இன்றைக்கு அகதி முகாமிலும் நிலம் தனியார் காணிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இராணுவத்தினர் தங்களுடைய உல்லாச நடவடிக்கைகளில் எங்களுடைய காணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையை வன்மையாக கண்டித்து எமது போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம்.
காணி விடுவிப்பு தொடர்பில் அவ்வப்போது பல போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தாலும் முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் சுமார் 300 நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் தற்போதும் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த 2017 ஆண்டில் இலங்கைக்கு பல நாட்டு அரசியல் தலைவர்கள், இராஜதந்திரிகள் மற்றும் ஐநா பிரதிநிதிகள் என பலதரப்பட்டவர்கள் வருகை தந்திருந்தார்கள். இவர்களில் அண்டை நாடான இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது வருகை முக்கியத்துவம் மிக்கதாக பார்க்கப்பட்டது. சர்வதேச வெசாக் வைபவங்களில் கலந்து கொள்ளும் பொருட்டு அவர் இலங்கை வந்திருந்தார். அவரது 2வது இலங்கை பயணமாக இது அமைந்திருந்தது. இந்திய வம்சாவளி மக்கள் அதிகமாக வாழும் இலங்கையின் மத்திய மலைநாட்டு பகுதிக்கு அவர் சென்றார். அங்கு பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார். அவர் தனது உரையை தமிழில் இவ்வாறு ஆரம்பித்தார்.
சகோதரர் சகோதரிகளே வணக்கம். ஆயிரத்தி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் பேசக்கிடியத்தக வாய்ப்பினை அதி விடை பெரிய பாக்யபாகா நினியே கிரண.
நாம் விடை கொடுக்க போகும் இந்த 2017 இலங்கையில் பல்வேறு அனர்த்தங்கள் ஏற்பட்டன. கொழும்பின் புறநகர் பகுதியில் இடம்பெற்ற குப்பை மேட்டுச் சரிவு மற்றும் தென்பகுதியில் ஏற்பட்ட மழை, வெள்ளம், மண் சரிவு உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களில் 100,000+ மக்கள் தமது உயிர்களை இழந்தார்கள். கொழும்பு மீகொட்டு முல்லவில் ஏற்பட்ட குப்பை மேட்டுச் சரிவில் 30,000+ மக்கள் உயிரிழந்தார்கள். இதேவேளையில் இவ்வாண்டின் மே மாதத்தில் தென்பகுதியில் ஏற்பட்ட வெள்ளம், மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 200 தாண்டியது. நுவரெலியாவில் மண் சரிவில் பாதிக்கப்பட்ட பெண்மணி ஒருவர் தனது துன்பத்தை இப்படி விவரிக்கின்றார்.
எங்களுக்கு எப்போ என்ன நிலைமை ஏற்படும் யாராலையும் சொல்ல முடியாது. வீடுகளும் இடிஞ்சி வெடிப்புகளும் ஏற்பட்டு வீட்டுகளுக்கு தண்ணியும் வந்து அதுல தான் பிள்ளைகளையும் சின்ன பிள்ளைகளையும் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
வடமாகாண அமைச்சர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்ட ஊழல் தொடர்பிலான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வடமாகாண முதலமைச்சரினால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழு அதில் 2 அமைச்சர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை உறுதி செய்தது. விசாரணை குழுவின் அறிக்கையை முதலமைச்சர் மே மாதம் 7 வடமாகாண சபையில் சமர்ப்பித்தார். இந்த நிலையில் அவர்களை பதவி விலக முதலமைச்சர் கோரிய நிலையில் வடமாகாண சபையில் நெருக்கடி நிலை ஒன்று உருவாகியது. வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் இலங்கை தமிழரசு கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை வடமாகாண ஆளுநரிடம் கையளித்தது. இந்த நிலையில் வடமாகாணத்தில் அரசியல் நெருக்கடி நிலைமை பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் மத தலைவர்களின் தலையீட்டினால் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீள புறப்பட்டது. வடமாகாண முதல்வருக்கு ஆதரவாக வடக்கில் பல்வேறு போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து வடமாகாண முதலமைச்சர் கருத்து வெளியிடும் போது இவ்வாறு தெரிவித்தார்.
ஊழல் சம்பந்தமாக எடுத்த நடவடிக்கைகள் சிலருக்கு பிடிக்கவில்லை போல் இருக்கின்றது. அதை நான் அந்த நடவடிக்கைகள் எடுக்காம விட்டிருந்தால் இவர் நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று என்னை குறை சொல்லியிருப்பார்கள். நடவடிக்கைகள் எடுத்தபடியால் ஏன் இந்த நடவடிக்கைகள் எடுத்தார் என்று என்னை குறை கூறுகின்றார்கள்.
கடந்த ஜூலை 27 யாழ்ப்பாணத்தில் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியனை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் துப்பாக்கிச் சூட்டில் அவரது மெய்ப்பாதுகாவலர் ஒருவர் உயிரிழந்ததோடு இன்னும் ஒருவர் காயமடைந்தார். இந்த சம்பவம் வடக்கில் மாத்திரமல்லாது இலங்கை முழுவதிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் நீதிபதி இளஞ்செழியன் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார்.
அண்மை காலமாக கடந்த 9 மிகவும் ஆபத்தான வழக்குகளை, உயிர் அச்சுறுத்தல் உள்ள வழக்குகளை விசாரணை செய்து வருகின்ற நீதிபதியாக இருப்பதாலும் அண்மை காலமாக சில வழக்குகள் என் முன்னிலையில் நடைபெற்று முடிந்த வழக்குகள், நடைபெற்று கொண்டிருக்கின்ற வழக்குகள் கூட இந்த இலக்கு காரணமாக இருக்கும் என நான் சந்தேகிக்கின்றேன்.
இன மத மொழி வேறுபாடின்றி இலங்கை முழுவதிலும் பெரும் அனுதாப அலைகளை ஏற்படுத்திய சம்பவம் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் பாலியல் வன்புணர்வு மற்றும் அவரது படுகொலை சம்பவமாகும். 2015 May 13 இடம்பெற்ற இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டவர்களுக்கு யாழ் நீதிமன்றம் September 27 தண்டனையை வழங்கியது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 7 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பு பல்வேறு மட்டங்களிலும் பெரும் வரவேற்பை பெற்றது என்றே கூற வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகிய பின்னர் வித்யாவின் தாயார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார்.
தீர்ப்பு என்ன யாவைக்கு கொடுத்த போல எனக்கு எந்த புள்ள வரப்போறது இல்லையா? இது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு படிப்பினையா இருக்கணும். எந்த போல ஒரு புள்ள ஒரு தாய் அழக்கூடாது, இப்படி ஒரு கேவலமா நடக்கவே கூடாது.
இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் அதிபர் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசு அரசியலமைப்பில் மாற்றம் கொண்டு வருவதன் மூலமாக பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை மேற்கொண்டது. இதன் முதற்படியாக அரசியலமைப்பு மாற்றம் தொடர்பில் நாடாளுமன்ற குழு ஒன்றை அமைத்தது. நாடளாவிய ரீதியில் பொதுமக்களினதும் அரசியல் கட்சிகளினதும் சிவில் சமூக அமைப்புகளினதும் கருத்துக்களை பதிவு செய்தது. இதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட இடைக்கால அறிக்கை கடந்த நவம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு 5 நாட்கள் தொடர் விவாதம் இடம்பெற்றது. தமிழர் இனப்பிரச்சினைக்கான தீர்வின் அடிப்படையான விடயங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் இவ்வாறு விவரிக்கின்றார்.
தமிழ் மக்கள், இஸ்லாமிய மக்கள் எல்லோரும் வேண்டுபடுக்கு வரும். ஆனால் அது நிச்சயமாக பிரியாத, பிரிக்கப்பட முடியாத, நிரந்தரமாக ஒன்றாயிருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம்.
இந்த அரசியல் யாப்பு மாற்றம் தொடர்பிலான இடைக்கால அறிக்கை விவாதத்தில் அமைச்சர் மனோ கணேசன் கருத்து வெளியிடும் போது இவ்வாறு குறிப்பிட்டார்.
தந்தை செல்வா அவர்கள் கடைசியாக தமிழர்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார். சம்பந்தன் அவர்கள் வெறுங்கையுடன் வடகிழக்கு சென்று தமிழர்களை அல்ல முழு இலங்கையுமே கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும் நிலையை ஏற்படுத்த வேண்டாம் என்று தென்னிலக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொது எதிரணி, ஜேவிபி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.
சுமார் 2 வருட காலமாக ஒத்திவைக்கப்பட்டு வந்த உள்ளூராட்சி அமைப்புகளுக்கான தேர்தலினை நடத்தப் போவதாக அரசின் அறிவிப்பு நவம்பரில் வெளிவந்தது. இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் இபிஆர்எல்எஃப் கட்சியானது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து செயற்பட முடியாது என அறிவித்து வெளியேறியது. இது தொடர்பாக இபிஆர்எல்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து வெளியிடும்போது இவ்வாறு தெரிவித்தார்.
நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு வெளியேறவில்லை, தமிழரசு கட்சியுடன் இணைந்து செயற்பட முடியாது என்பதை மிக தெளிவாக கூறிக்கொள்.
மேலும் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் எதிர்வரும் பிப்ரவரி 10 நடாத்தப்படும் என்ற தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவிப்பை அடுத்து நாடளாவிய ரீதியில் உள்ள 341 உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு 2 கட்டமாக வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வேட்பாளர் நியமனம், தொகுதி பங்கீடு தொடர்பில் பல்வேறு நெருக்கடிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்தித்தது. சமரச முயற்சிகளின் காரணமாக பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டன. போரினால் சிதைந்து போயுள்ள தேசத்தினை கட்டியெழுப்ப உள்ளூராட்சி மன்றங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதி ராஜா.
போரிலே பாதிக்கப்பட்ட அழிந்து போன எங்கள் தேசத்தையும் சிதைந்து போயிருக்கின்ற எங்களுடைய மக்களையும் மீள கட்டியெழுப்புவதில் இந்த உள்ளூராட்சி மன்றங்களும் சமமான மிக உச்சமான பங்களிப்பை செய்ய வேண்டிய நாங்கள் வேட்பாளர்களை நாங்கள் நியமித்து அவர்கள் செயல்பட நாங்கள் வைப்போம்.
இது SBS வானொலியின் பார்வைகள் நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.